சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமனப்பட்டு உமை நோக்கி நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் நாங்கள் கடந்த நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது நீ எத்தனை அற்புதமாய் ஆச்சரியமாய் எங்களுக்கு இறங்கி எங்களை கரம் பிடித்து பாதி மாதத்தை கடந்து வர உதவி செய்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே சிறந்த முறையிலே தேர்வு எழுதின ஒவ்வொரு வாலிப தம்பிமார்க்காக தங்கைமார்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இன்னமும் பணிகளின் மத்தியிலே பணி உயர்வுக்காக உம்முடைய பிள்ளைகள் எழுதுகிற எல்லா தேர்வுகளிலேயும் உம்முடைய ஞானம் விளங்கத்தக்கதாக நீர் அவர்களுக்கு உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னமும் வரும் நாட்களிலே தேர்வு எழுத ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்ற நேரம் உட்கார்ந்து அதற்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தாரும். அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்ல பலனளிக்கத்தக்கதாக சிறந்த மதிப்பெண்களோடு வெற்றி பெற நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் நீண்ட தூர பிரயாணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். குடும்பத்தை தனியே விட்டுவிட்டு செல்லும் பொழுது என்ன நடக்குமோ என்ற பயங்கள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் அகற்றி கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் கடந்து செல்ல உதவி செய்தலும், எந்த நோக்கத்திற்காக உடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறத்தக்கதாக நீர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் பெரிய பெரிய கடைகள் வந்ததினாலே பற்பல விதங்களிலே மெலிவடைந்த சிறிய வியாபாரிகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அவர்கள் வாழ்நாளின் தேவைக்கென்று அவர்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, சிறிய வியாபாரிகள் என்று பலர் அவர்களை அலட்சியம் செய்யாதபடி அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய நல் மனதை அநேகருக்கு கர்த்தர் தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் நடைபெறுகிற எல்லா ஆராதனை வேலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் உமை ஆராதிக்கும் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் உமை ஆராதிக்க நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள் மட்டுமல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகள் வெளிவரட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருதயத்தின் ஆழத்திலே தெளிவான தீர்மானங்களை எடுக்க தூய ஆவியானவர் துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்றைக்கும் நடைபெறுகிற எல்லா ஓய்வு நாள் பள்ளிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிலே பணி செய்கிற அருமையான ஆசிரிய பெருமக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் சரியான ஆயத்தத்தோடும் அவர்கள் செய்கிற பணியிலே நிறைவான பலன் கிடைக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நடைபெறுகிற எல்லா வாலிபர் கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தலும். உம்முடைய வார்த்தையை கேட்கிற வாலிபர்கள் அதை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள உமக்கு சாட்சியாய் வாழ தங்களை அர்ப்பணிக்க நீரை கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இன்றைக்கும் சுவிசேஷ ஊழியத்திற்காக பல கிராமங்களுக்கு புறப்பட்டு போகிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, அவர்கள் ஓய்வு எடுக்காமல் தியாகத்தோடு கூட கர்த்தருடைய பணியிலே ஈடுபடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கேற்ற பலனை கர்த்தர் தாரும். அவர்கள் செலவு செய்யும் நேரத்திற்கு நூறத்தனையான நேரத்தை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே நீர் திரும்ப கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இன்னமும் தாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, தொழிற்சாலைகளிலே, வியாபார ஸ்தலங்களிலே உண்மையும் உத்தமமாய் மற்றவர்களுக்கும் அன்பை எடுத்து சொல்லுகிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களுக்கு சரியான வார்த்தைகளை தாரும், வாய்ப்பை தாரும். ஆத்ம வாரத்தோடு அவர்கள் விதைக்கிற வசனங்கள் வெறுமையாய் போகாதபடி 60, 80, 100 கனிதர கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் தன்னுடைய பாடங்களை சரியாய் படிக்க முடியவில்லையே என்ற கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிற வாலிபர்களுக்காக பள்ளி மாணவ மாணவிகளுக்காக, அவர்கள் பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் எல்லாருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திலிருந்து ஞானத்தை கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை வளமாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் பற்பலவிதமான சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களை தொட்டு நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வயோதிப நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சன்னியானத்திலே நாங்கள் நினைக்கிறோம். நேரே அவர்களுக்கு தேவையான நல்ல சுகம் பலன் தாரும். குடும்பத்திலே அன்பையும் ஆதரவையும் கர்த்தர் தாரும். மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மனம் சோர்ந்து போய் விடாதபடி அவர்களுக்கென்று கர்த்தர் இன்றைக்கும் இந்த வாரத்திலேயும் வைத்திருக்கிற செயல்களை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவேற்ற நேரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அதே போல திருநங்கைக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு அன்றுவரே வேலையும் இல்லாமல் அங்காங்கே அலைகிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கும் ஒரு ஆத்மா உண்டு, அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள செய்ய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அத்தனை பேரும் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்றுவரே இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைத்து நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கடந்த ஆண்டுகளை திரும்பி பார்க்கும்பொழுது நீர் எவ்வளவு போதுமானவராய் இருந்தீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்த கிருபையை தாரும். வரும் ஆண்டிலேயும் நீர் அவர்களுக்கு போதுமானவர் என்ற உணர்வோடு கூட உம்மேலே பூரண விசுவாசம் உள்ளவர்களாய், உம்மேலே தங்கள் நம்பிக்கையை வைத்தவர்களாய் வெற்றியோடு மகிழ்ச்சியோடு முன்னேறி செல்ல நீரே உதவி செய்தலும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இந்த புத்தாண்டிலே அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான நேயர்களே, இன்று நாம் பிரசங்கி முதலாம் அதிகாரம் 5வது வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், பிரசங்கி முதலாம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 7வது வசனம் வரை. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். சாலமோனுடைய காலத்திலேயே இந்த துல்லியமான கணிப்பு கூறப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ஆச்சரியத்தை தரும் ஒன்றாயிருக்கிறது இல்லையா? டாக்டர் ஆர்தர் டி பியர்சன் இந்த பகுதிக்கு கூறும் விளக்கத்தை சற்றே கவனியுங்கள். சாலமோன் இன்றைய கண்டுபிடிப்புகளான ஆவியாகுதல், புயலின் போக்கு போன்றவற்றிற்கு ஒத்துப்போகிற அதே விளக்கத்தோட கூறியிருக்கிறவைகள் மிகவும் ஆச்சரியமான உண்மைகள். சிலர் ரெட்ஃபீல்ட் என்பவரின் புயலை பற்றிய கொள்கை விதி இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்று கூட சொல்கிறார்கள். நாம் ஒருவேளை இதை நோக்காவிட்டாலும் காற்றை பற்றிய இந்த வார்த்தைகளை, விளக்கங்களை சொல்ல கற்றுக் கொடுத்தது யார்? இதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த காற்றிற்கு எந்த ஒரு விதியும் கிடையாது என்றே நமக்கு தோன்றும். இவ்வாறு செடிகள் வளர்வதற்கு விதிகள் காணப்படுகிறதோ, அதேபோல காற்றும் ஒரு விதியினாலே ஆட்கொள்ளப்படுகிறது என்று சாலமோன் கூறியிருப்பது வினோதமானதே. அதேபோல ஆவியாகுதலை குறித்தும் சாலமோன் கூறியிருப்பது ஆச்சரியத்தை தருகிறது. கடலில் விழுந்த தண்ணீர் தொடர்ச்சியாக ஆவியாகுதல் மூலமாய் மேல் நோக்கி சென்று விடுவதால் கடல் நிரம்பாமல் இருக்கிறது. அதேபோல பிரசங்கி 12 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கும்பொழுது இங்கே இறப்பை குறித்து கவிதை வடிவிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த வசனத்திலே வெள்ளி கயிறு என்பது முதுகு தண்டில் உள்ள மேரோ அல்லது மங்கையையும், பொற்கிண்ணி என்பது மூளையை தாங்கும் ஒரு வளைவான பகுதியையும், சால் என்பது நுரையீரலையும், உருளை என்பது இருதயத்தையும் குறிக்கிறது. சாலமோன் இரத்தத்தினுடைய ஓட்டத்தை குறித்து ஹார்வே சொல்வதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்ல முனைந்திருக்கிறார். சாலமோன் கூறிய இந்த வார்த்தைகள் அந்தந்த பாகங்களின் செயல்பாடுகளை பற்றிய உண்மைகளை மிக துல்லிபமாக கூறுவதுதான் ஆச்சரியமானது. இந்த பிரசங்கி 1 அதிகாரம் 5-7 வரை உள்ள வசனங்களிலே 3 சிறந்த விளக்கங்கள் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக 5 வசனத்தை கவனியுங்கள். சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. இதே வார்த்தைகள் இன்று வரை பயன்படுத்தப்படுகிறது. இயற்கையின் அசைவுகளில் மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் நாம் அதைத்தான் சார்ந்து வாழ வேண்டியதுள்ளது. நாம் சூரியன் எழும்பி வருவதையும் சூரியன் மறைவதையும் எண்ணிவிட முடியும். சூரியன் எழும்புவதும் மறைவதும் போன்றதொரு தோற்றம் பூமியின் சுழற்சியினாலே ஏற்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் பூமியின் ஒரு சிறிய நிலப்பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். எனவே சூரியன் உதிக்கிறது போலவும் மாலையிலே சூரியன் அஸ்தமிக்கிறது போலவும் பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதிலே ஆச்சரியமானது என்னவென்றால், தொடர்ந்து காலம் காலமாக சூரியன் தோன்றுகிறதும் மறைகிறதும் காணப்படுகிறது. இது சில விதிகளுக்கு கீழ்ப்படிந்து செல்கிறது. இரண்டாவதாக, காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி என்று வாசிக்கிறோம். காற்றும் இயற்கை விதிக்கு உட்பட்டே செயல்படுகிறதாயிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 8 வசனத்திலே இயேசு கிறிஸ்து கூறியது நினைவிலே இருக்கிறதா? காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதாவது காற்று எங்கே வீச வேண்டும் என்று விரும்புகிறதோ அங்கே வீசும். அதற்கு சில விதிமுறைகள் இருப்பதால் அந்த விதிமுறைகளின் அடிப்படையிலே காற்று வீசுகிறது. அதேவேளையிலே அந்த காற்று இந்த இடத்திலிருந்து வருகிறதென்றோ அல்லது இந்த காற்று இனி இந்த இடத்திற்கு செல்லுகிறதென்றோ நம்மால் கூற முடியாது. கால நிலை கணிப்பவர்கள் இங்கே தாழ்வு அழுத்தம் இருக்கிறதென்றும் அங்கே உயர்வான அழுத்தம் இருக்கிறதென்றும் கணிப்பதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். காற்று விதிமுறைகளுக்கு உட்பட்டு வீசுகிறதாய் இருக்கிறது. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. சாலமோன் கூறியதைப் போல காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி வருகிறது. ஒரு பகுதியிலே காற்று தெற்கே நோக்கியும் மற்றொரு பகுதியிலே வடக்கை நோக்கியும் வீசுகிறதாயிருக்கிறது. இது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவ்வாறு வீசுகிறது. சாலமோனுக்கு இது எப்படி தெரியும்? அவருக்கு நம்மிடத்திலே இருக்கும் நவீனமான கருவிகள் வசதிகள் எதுவுமே இல்லை. இருந்த போதிலும் அது எல்லாவற்றையும் துல்லிபமாக அவர் கூறுகிறாரே, எப்படி? சரி, மூன்றாவதாக, எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. இங்கே சாலமோன் ஆவியாகுதலை பற்றிய விதியை மறைமுகமாக சொல்கிறதை பார்க்கிறோம். காற்றிலே ஈரப்பதம் கலந்திருப்பதை பற்றி சொல்கிறார். பின்னர் காற்று அதன் மேல் வீசியவுடன் அது நிலத்தில் மழையை பொழிகிறது. இவை யாவும் சில குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் செயல்படுகிறது. இதிலே குழப்படி எதுவுமே இல்லை. நமக்கு வேண்டுமென்றால் ஒருவேளை சில வேளைகளிலே இது குழப்பமாய் தோன்றலாம். 4 வசனம் உட்பட காணப்படுகிற 4 சிறந்த கருத்துக்களும் இன்றைக்கும் பொருந்தக்கூடியவைகளாய் இருக்கின்றன. இன்றைக்கு மனிதன் அறிந்து கொண்டிருக்கிற அறிவியல் ஞானத்திற்கு அவை அப்படியே பொருந்துகின்றன. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் உள்ள வரலாறையோ புத்தகங்களையோ பாருங்கள். அவைகள் மூட நம்பிக்கையாலும் தவறான முடிவுகளை கூறுகிறதாகவும் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே காலகட்டத்தில் எழுதப்பட்ட இந்த பிரசங்கின் புத்தகத்தில் காணப்படுவது போன்ற சரியான துல்லிபமான தகவலை நீங்கள் மற்ற புத்தகங்களிலே காண முடியாது. தொடர்ந்து ஒரு சிறந்த கணிப்பை நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 1:8, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. இந்த வசனம் ஒருவேளை தொலைக்காட்சி வரும் முன்னர் உண்மையாயில்லாதது போல காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்நாட்களிலே இது மிக உண்மையானதுதான் என்று எல்லாருமே ஒத்துக்கொள்கிறார்கள். அநேக மக்கள் தொலைக்காட்சி பெட்டி முன்னர் மணிக்கணக்காக அமர்ந்து அதை பார்த்துக்கொண்டே இருந்து தங்கள் பொன்னான தருணங்களை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் காண்கிறதுனாலே திருப்தியாகிறதும் இல்லை, அவர்கள் காதுகள் கேட்கிறதுனாலே அது நிரப்பப்படவும் இல்லை. அதேபோலத்தான் அநேகர் பல இடங்களை சுற்றி பார்த்து மகிழ்ச்சியோடு கூட திரும்ப வருவார்கள், தவறில்லை. ஆனால் எத்தனை நாடுகளை எத்தனை ஊர்களை சுற்றி பார்த்தாலும் நம்முடைய கண்கள் திருப்தியடையப் போகிறதில்லை. இது எவ்வளவு உண்மை இல்லையா? இந்த உலகம் முழுவதையும் சுற்றி பார்த்தாலும் அதற்கு முடிவில்லை. நாம் மிக அதிகமாக பார்க்க பார்க்க அதிகம் கற்றுக்கொள்கிறோம். என்றாலும் நம்மால் எவ்வளவுதான் கற்றுக்கொள்ள முடியும்? எனவே இது தோல்வியையே சென்றடைகிறது. சிறிய மனிதனாகிய நமக்கு இந்த உலகம் மிக பெரியதாகும். தேவனுடைய படைப்பிலேயே மனிதன் ஒருவன்தான் உலகத்தை புரிந்து வாழும் தன்மையுடையவன். மற்ற மிருகங்களுக்கு பறவைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நாயை எடுத்துக்காட்டாய் பாருங்கள். அதற்கு நாம் இவ்வளவு பெரிய உலகத்திலே வாழ்கிறோம் என்பது கூட தெரிய வாய்ப்பில்லை. அதற்கு எலும்புகள் கிடைத்தால் போதும், அதுவே அதன் உலகமாகிவிடும். ஆனால் மனிதன் அப்படியல்ல. அவன் அநேக காரியங்களை உலகத்திலே பார்த்து கேட்டு மகிழ விரும்புகிறான். ஆனால் அவனுடைய கண்களோ காதுகளோ ஒருபொழுதும் திருப்தியடைகிறதில்லை. பிரசங்கி 1:9-10, முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே. அநேக புதிய கண்டுபிடிப்புகளை பார்க்கும்பொழுது நாம் இது நூதனமானது என்று எண்ணுகிறோம். அன்றைய நாட்களிலேயும் வானொலி பெட்டி மட்டுமே நம்முடையத்தில் இருந்தது. ஆனால் தொலைக்காட்சி வந்தபொழுது மக்கள் யாவரும் இது புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு என்றார்கள். அப்படி என்றால் சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று நீங்கள் ஒருவேளை கேள்வி எழுப்பலாம். விளக்குகிறேன், கவனியுங்கள்.
அணு குண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இது புதுமை அல்லவா என்று எல்லாரும் வியந்தார்கள். ஆனால் அது புதுமையானதல்ல. மனித தோற்றத்திற்கு முன்பிருந்தே அது பூமியிலேதான் இருந்து கொண்டிருந்தது. மனிதன் செய்தது என்ன? அவன் அந்த அணுசக்தியை பிளந்து இவ்வாறு குண்டாக உருவாக்கும் பணியை செய்ததுதான். எனவே அது முன்பிருந்தே இருந்த ஒன்றுதான். கம்ப்யூட்டர் புதிய ஒன்றுதானே என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, தேவன் மனிதனை கம்ப்யூட்டரை விட சிறந்த அறிவோடு படைத்திருக்கிறார். மின்சாரத்தோடு கூடிய நரம்பு மண்டலத்தையும் உருவாக்கியிருக்கிறார். இயந்திரமாகிய கணனியால் மனிதனுக்கு மனதில் ஆழமான திருப்தியை சமாதானத்தை கொடுக்க முடியாது. இந்த இயந்திரங்கள் யாவும் தனக்கு எதையுமே புதியதாக உண்டாக்கவில்லை என்று மனிதன் அறிந்திருக்கிறான். சூழ்நிலைகள் வேறாயிருக்கலாம், புதிய பொருட்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம், பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் வேறு வேறாக மாறிக்கொண்டே வந்தாலும் மனிதன் அதே மனிதனாகவே இருக்கிறான். எந்த புதிய உணவு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் சாப்பிடுவது என்பது முன்பிருந்த ஒரு வழக்கம்தான். இதில் பொருள் வேண்டுமென்றால் மாறியிருக்கலாம், ஆனால் பழக்கம் பழைய பழக்கம்தான். ஒருவேளை சைக்கிளில் சென்றவன் இப்பொழுது காரில் செல்லலாம். இதிலே கருவி வேண்டுமென்றால் மாறியிருக்கலாம், ஆனால் பயணம் செய்வது முன்பு இருந்த அதே பழக்கம்தான். ஆனால் ஒன்றே ஒன்றுதான் புதுமையானது. அது ஒன்றே புதியது, அதுவே மறுபிறப்பு, புதிய பிறப்பு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு உண்டாகும் இந்த புதிய அனுபவமே உலகத்திலே நூதனமானது. பழைய வாழ்வு நீங்கி புதிய ஒரு வாழ்க்கையிலே நுழைந்து செல்கிற வாழ்க்கை அது. முன்பு உங்களை நீங்களே ஆண்டு கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அடுத்ததாக எப்ரசியர் முதலாம் அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. அறிவியலை ஆராய்வதன் மூலம் மன திருப்தியை கண்டுவிட முடியும் என்று சாலமோன் முயன்றார். ஆனால் அவர் அதனாலே இந்த முடிவிற்கு வந்துவிட்டார். மனிதன் முக்கியமானவனாக காணப்பட விரும்புகிறான். தான் அவ்வாறு பெரியவனாக காணப்பட உலகத்திலே என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் அவன் மறைந்து போகும் வரையிலேதான் இவையெல்லாம் இருக்கின்றன. அவன் இறந்தவுடன் புகழ் எல்லாமே அவனோடேயே மறைந்து போய்விடுகிறது. முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை என்கிறார். உங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன் இருந்தவர்களை பற்றி நினைவு இருக்கிறதா? 50 ஆண்டுகளுக்கு முன் இருந்த பேர் புகழ் பெற்ற மனிதர்கள் ஒருவேளை உங்கள் நினைவிலே இருக்கலாம். சிறந்த விளையாட்டு வீரர்கள், சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாரும் 100 ஆண்டுகளாகியும் நம் நினைவிலே இருக்கிறார்களா? இல்லை. ஒரு சிலர் வேண்டுமென்றால் நினைவிலே இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பெயர் புகழ் எல்லாம் மறைந்து போய்விட்டதே. நம்முடைய நினைவு பெரிதானதல்ல. நாம் இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை ஒரு பழங்கால கதையைப் போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நாம் அதை திருப்பி பார்க்க இயலாது. சாலமோன் தன்னுடைய வாழ்க்கை என்னும் ஆய்வகத்திலே மிக அதிகமான பரிசோதனையை செய்திருக்கிறார். மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் இவர் இந்த முயற்சியை செய்திருக்கிறார். சாலமோன் தன்னுடைய பதவி நிமித்தம் தான் விரும்புகிற எந்த துறையிலையும் நுழைந்து இதை செய்ய முடிந்தது. சாலமோன் செய்தது போன்ற இந்த காரியத்தை இன்று கூட அநேக மனிதர்கள் செய்ய முடியாது. முதலாவதாக இயற்கை விதிகளை சாலமோன் ஆராய்ந்து பார்த்தார். ஆனால் நாம் சிந்தித்தது போல அவர் அறிவியலிலே ஒன்றையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. புதிய காரியம் ஒன்று உண்டானால் அது தனக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டு வருவதே ஆகும் என்பதை மட்டுமே அவர் அறிந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து சாலமோன் செய்கிற ஆய்வு ஞானத்திலும் தத்துவத்திலும் இருக்கிறது. கவனியங்கள் வாசிக்கிறேன். பிரசங்கியின் புத்தகம் 1 அதிகாரம் 12-13 வசனங்கள். பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாயிருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். உலகத்திலுள்ள தத்துவங்களை படிப்பதற்கு சாலமோன் அநேக மணி நேரங்களை செலவழித்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு உலகத்திலே வாழ்ந்தவர். எனவே 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் சாலமோன் இந்த தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அந்நாளில் தத்துவங்கள், ஞானம் போன்றவற்றை பற்றிய அறிவு அதிகமாக இருந்தது. ஆனால் இதனாலே எந்த வளர்ச்சியோ அல்லது மன திருப்தியோ மனிதனுக்கு ஏற்படவில்லை. பிரசங்கி 1 அதிகாரம் 14 வசனத்தை கவனியுங்கள். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. தத்துவம் என்பது ஒரு இருட்டான சந்துக்குள்ளே நம்மை கொண்டு போய்விட்டு விடுகிறது. இந்த ஆய்வை நீங்களே செய்து பார்க்க முடியும். நீங்களே அநேக தத்துவங்களை படித்து பாருங்கள். இதனால் நேரம்தான் வீணாகுமே ஒழிய வேறு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இன்றைய நவீன கல்விமான்கள் பழங்கால கல்வி முறை வீணான ஒன்று என்று கூறுகிறார்கள். இக்கால கல்வி முறை நன்றாகத்தான் இருக்கிறது. அதே வேளையிலே இன்றைய ஞானமும் தத்துவமும் நேரத்தை வீணாக்குகிறதாகவே இருக்கிறது. மனிதன் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே சத்தியத்தை ஒருபொழுதும் கற்றுக்கொள்ள இயலாது. அவன் தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய தத்துவத்தினாலே தேவனை அறிந்து கொள்ளவும் முடியாது. தேவனை பற்றிய ஞானம் வெளிப்பாட்டினால் மட்டுமே வரும் உண்டாயிருக்கிறது.
ஆனால் பொதுவாக தத்துவமானது மனிதனை எல்லாவற்றிலும் குறைகாண செய்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வழிநடத்துகிறதா இருக்கிறது. தேவனை விட்டு தூரமாயிருக்கிற ஒரு மனிதனுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுத்து விடுவதனாலே அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. அது நடக்கவும் நடக்காது. தத்துவமும் மன இயலும் மனிதனுடைய தன்மையை மாற்றிவிட முடியாது, அல்லது அவனுடைய பழைய சுபாவத்தை சரி செய்ய முடியாது. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அறிவை பெற்றுக்கொள்ள நாம் அநேக புத்தகங்களை படித்தாலும் இயேசுவின் அன்பை புரிந்து அவரை நமது வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவரை எந்த ஒரு காரியமும் நமக்கு குழப்பமாகவும் தெளிவற்றதாகவுமே காணப்படும். எதை கவனித்து பார்த்தாலும் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாகவே காணப்படும். நாம் இந்த உலகத்திலே வாழப்போகும் காலம் இவ்வளவுதான் என்று நமக்கு தெரியாது. முன்பு இருந்ததுதான் இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் நமது வாழ்க்கை மாற்றம் பெற முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுவிட்டீர்களா? நமது பழைய வாழ்க்கையை மன்னித்து அதை மறந்து நம்மை முற்றிலும் மாற்றக்கூடியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவரே சுமந்து தீர்த்தபடினாலே நம்மை புதுப்பிக்க நம்முடைய பழைய ஒன்றுக்கு உதவாத வாழ்க்கையை அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அறிவிலும் ஞானத்திலும் எங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் அறிவோ ஆராய்ச்சியோ தத்துவமோ தங்களுக்கு திருப்தியை தரும் என்ற முயற்சியில ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்மையா. உம்முடைய அன்பினாலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மகத்துவமான ரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கவும் அதை அனுபவிக்கவும் நீரை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஒவ்வொரு அருமையான குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும் ஐயா. அவருடைய முயற்சிகளிலே உம்முடைய ஆலோசனையை கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்காக தனியாய் குடும்பமாய் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் தாமே அவர்கள் ஜெபங்களை கேட்டு உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழும் ஒரு அருளை தாரும். பாதுகாவல் தேவையானவர்களுக்கு பாதுகாவலை தாரும். துணை தேவையானவர்களுக்கு நீரே ஏற்ற துணையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதனையின் மத்தியில் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சர்வாங்க சுகத்தையும் பூரணமாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 28:4.